வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நான்காவது கட்டமாக இன்று 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE இன்று 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைக்கு 5வது கட்டமாக வரும் 20 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக இந்த 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆந்திராவில் 25, தெலங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8, பீகாரில் 5, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 4, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 1 தொகுதி என 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. இன்றைய தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரிராஜ் சிங், திரு அர்ஜுன் முண்டா, திரு கிஷன் ரெட்டி, திரு அஜய்குமார் மிஸ்ரா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி, திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த திரு சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட 717 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதற்கிடையே மீதமுள்ள 3 கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மூத்த அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சாலை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில் ஆஜிபூர் மற்றும் முசாஃபர்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். RJD மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஒருபோதும் மக்களின் நலனில் செயல்படாது என்றும், அவர்கள் தங்களின் அடுத்த தலைமுறைக்கு செல்வத்தை சேர்ப்பதிலே தீவிரமாக உள்ளனர் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கீழ் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாகவும் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் கூறினார். இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மெகா சாலை பவன் நடத்தவுள்ளார். வாரணாசி மக்களவைத் தொகுதியில் நாளை அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் நாட்டின் வளர்ச்சியிலும் சுதந்திர போராட்டங்களிலும் நவீன இந்தியாவை உருவாக்குவதிலும் பெண்களின் பங்களிப்பு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு உதவும் நோக்கில் மகாலட்சுமி என்ற பெயரில் காங்கிரஸ் புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிதியுதவி வழங்கும் என்று திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெற்றது. ஆளும் YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடையே அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபி மற்றும் ஜனசேனா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. ஒடிசா மாநிலத்தின் 4 மக்களவைத் தொகுதிகளுடன் 26 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 147 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு 4 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு திரு நவீன் பட்நாயக் தலைமையிலான ஆளும் பிஜு ஜனதா தளம் தனித்து போட்டியிடுகிறது. அதேபோல் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளும் தனித்து களம் காண்கின்றன. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE இன்று 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. 12 வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை 87.98% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தை விட தற்போது 0.65% அதிகமாக உள்ளது என CBSE தெரிவித்துள்ளது. இந்த தேர்வில் 24,000 மேற்பட்ட மாணவர்கள் 95% அதிகமாகவும், 1.16 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் 90% மேலும் மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு CBSE பிளஸ் டூ தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 6.40% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இன்று பிற்பகலில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் CBSE வெளியிட்டது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பதிவில் மாணவர்களின் சாதனை மற்றும் அவர்களின் இடைவிடாத அர்ப்பணிப்பு குறித்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆதரவாக இருந்த குடும்பங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு உள்ள கல்வியாளர்களின் பங்களிப்பையும் பிரதமர் பாராட்டியுள்ளார். இது மாணவர்களின் பயணத்தில் ஒரு மைல்கல் மட்டுமே என்றும், அவர்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் செயல்பட தூண்டும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதை கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். மக்களவைக்கு 5வது கட்டமாக வரும் 20ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில் சாலை பவனி நடத்தியதோடு பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் பிஜேபி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அரசு துறையில் 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். மேலும் ஏழை விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் கூறினார். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 6ஆம் கட்டமாக இம்மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளுக்கும், ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. இமாச்சல பிரதேசம் அமீர்பூர் மக்களவைத் தொகுதியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அனுராக் சிங் தாக்கூர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் பிஜேபி மூத்த தலைவரும் இமாச்சல பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான பேராசிரியர் பிரேம்குமார் துமால் உடனிருந்தார். திரு அனுராக் சிங் தாக்கூர் ஹமீர்பூர் மக்களவைத் தொகுதியில் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சமீபத்தில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை உதாரணமாக மேற்கோள் காட்டி தற்போதைய மக்களவைத் தேர்தலில் தனது கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கு பிரச்சாரம் செய்ய இடைக்கால ஜாமீன் கோரினார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கில் அடுத்த விசாரணை வரும் 17ஆம் தேதி ஒத்திவைத்தது. தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்சாமுண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகள் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாகவும் குமரி கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாலும் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும், அதே நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி முதல் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் அநேக இடங்களில் இயல்பு நிலையிலும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. கடலோர பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 40.8 டிகிரி செல்சியஸும், கரூர் பரமத்தியில் 40.5 டிகிரி செல்சியஸும், வேலூரில் 40.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான 7வது கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் உள்ள உம்ரோயில் இன்று தொடங்கியது. சக்தி பயிற்சி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் நவீன வெளிநாட்டு பயிற்சி முறை மேற்கொள்ளப்படுகிறது. இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் 90 வீரர்களை கொண்ட இந்திய ராணுவத்தினர் கலந்து கொள்கின்றனர். பிரான்ஸ் ராணுவத்தின் சார்பில் 90 வீரர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொள்கிறார்கள். இருதரப்பு கூட்டு ராணுவ திறனை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள சக்தி பயிற்சியானது இந்தியாவிலும் பிரான்சிலும் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறி மாறி நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சியாகும். IPL 2020 கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் விளையாடுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது. நேற்று சென்னை அணி வெற்றி பெற்றதன் மூலம் சேப்பாக்கம் மைதானத்தில் தனது 50வது வெற்றியை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக இன்று 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE இன்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைக்கு 5வது கட்டமாக வரும் 20ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.